நான் இப்போது என்னுடைய சத்சங்கத்தை என்னுடைய சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சும குரு யோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் பதினெண் சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலர் அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர் அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனி ஆரூர், கமலமுனி ஆரூர் சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல் சொல்லுமட்டு குடியில் வான்மியரோடு நற்றால் காசிநந்தி தேவர், நற்றால் காசிநந்தி தேவர் பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர் பழனிமலை புவனாதர் திருப்பரங்குன்றமதில் மற்ற முனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம் சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர், போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை திருவருணையூர் இடக்காடர் சமாதியிற் சேர்ந்த நெருமை காக்கவே, சமாதியிற் சேர்ந்த நெருமை காக்கவே அகசியர் கிரியா பாபாஜி பத்திரி சொரூப சமாதி அடைந்த நேருலகம் உயவே. ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நம. இன்றைய சத்சங்கம் எங்களுடைய சனிக்கிழமை சத்சங்கம் வளமை போல் வரும் கேள்விகளுக்கு பதில் காணும் சத்சங்கமாக அமைகின்றது. இன்று ரெண்டு கேள்விகள் வந்திருக்கின்றது, மூன்றாவது கேள்வியும் வந்தது. ஆனால் அந்த கேள்விக்கு நாங்கள் பல தடவை விடை கண்டு விட்டோம். ஆகவே முதல் ரெண்டு கேள்விகளையும் பார்த்து நேரம் இருந்தால் மூன்றாவது கேள்விக்கும் சுருங்கிய முறையில் விடையை பெறுவோம். அதாவது முதலாவது கேள்வி ஒரு கிரியா குடும்பத்திலிருந்து குடும்பத் தலைவனிடமிருந்து வந்திருக்கின்றது. அதற்குரிய தலைப்பு, அந்த கேள்விக்குரிய தலைப்பு மன அழுத்தம். அதை ஆங்கிலத்தில் ஸ்ட்ரெஸ் என்று சொல்லுவோம். அவருடைய கேள்வி, நாங்கள் இந்த கிரியா யோகத்தில் பலகாலம் பயணிக்கின்றோம், எங்களுடைய குடும்பத்தில் எல்லோரும் யோகத்தில் இருக்கின்றார்கள், எந்தளவு தூரத்தில் இருக்கின்றார்கள் என்பது பிள்ளைகள் கொஞ்சம் குறைவாக இருப்பார் இருக்கின்றார்கள். ஏனென்றால் அவர்கள் தற்காலத்து ஜெனரேஷன் என்று சொல்லுவோம், இந்த வாழ்க்கை முறையில் வாழ்பவர்கள் இருப்பினும் கிரியா யோகத்தில் இன்னும் இருக்கின்றார்கள். ஆனால் குடும்பத் தலைவனாக இருந்து நான் பார்த்த அளவில் ஒவ்வொரு குடும்ப அங்கத்தவர்களுக்கும் இந்த மன அழுத்தங்கள் வெவ்வேறு நிலைகளில் இருக்கின்றது என்பதை உணர்கின்றேன், என்னையும் சேர்த்துத்தான் உணர்கின்றேன். ஆகவே இந்த மன அழுத்தத்தை குறைக்கக்கூடியது கிரியா யோகா, ஹத யோகா ஆசனங்களாலும் இந்த மன அழுத்தங்கள் அந்த கன்சன்ட்ரேஷன் என்று சொல்லும் பகுதியால் குறைகின்றது என்று சொல்லி இருக்கின்றீர்கள் இந்த யோகத்தை தொடங்கும் போது. அதாவது இந்த ஆசனங்களை நாங்கள் கூர்ந்து கவனித்து அதில் மனதை போட்டு செய்யும் போது, அது தியான முறையில் செய்யும் போது அந்த தியானத்தால் இந்த மன அழுத்தங்கள் குறையும் என்று சொல்லி இருக்கின்றீர்கள். அது உண்மை, அதை நான் உணர்கின்றேன். ஆனால் அந்த நேரங்கள் முடிந்தவுடன், அந்த பயிற்சிகள் முடிந்தவுடன் அது நாள் முழுத்தலுக்கும் தங்கி இருப்பதில்லை என்பதும் என்னுடைய அனுபவம். அந்த மன அழுத்தங்கள் வராமல் இருக்கும் சூழ்நிலை, அதாவது நான் இவற்றை என்னென்று இன்னும் கூட்டலாம், நாள் முழுத்தலுமே மன அழுத்தத்துக்குள் அழுந்தாமல் நான் அப்படி இருப்பது, என்னுடைய குடும்பத்தவர்கள் அதே அழுத்தத்தை சந்திக்கின்றனர், ஆனால் அவர்கள் நான் செய்யும் அளவு பயிற்சி செய்வதில்லை. ஆகவே நீங்கள் சொல்லலாம், பயிற்சி முழுமையாக செய்யாவிட்டால் அவர்களுடைய மன அழுத்தங்கள் வந்து போகக்கூடிய சந்தர்ப்பங்கள் கூட இருக்கென்று சொல்லலாம். இருப்பினும் இதன் அடிப்படையை கொஞ்சம் மீண்டும் ஒரு முறை விளங்கப்படுத்துங்கள். ஏனென்றால் இதனால் பலரும், இந்த உலகத்தில் பல உயிர்களும் துன்பப்படுகின்றது என்பது எனக்கு தெரியும் என்று இந்த அன்பருடைய கேள்வி. இது சுருக்கமான கேள்வி அல்ல, இது விரிவான கேள்வி. ஆகவே நாங்கள் இதற்கு கிரியா யோகா முறையிலும் சைவ சித்தாந்த முறையிலும், சைவ சித்தாந்தத்திலிருந்து வந்த கிரியா யோகா என்ற முறையில் சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தை வைத்தே இதற்குரிய சில பதில்களை காண்போம் என்றிருக்கின்றேன். அதாவது இந்த மன அழுத்தம் ஏன் வந்து போகின்றது என்பது அடிப்படை கருத்து. இறுதியாக கிடைக்கப் போகும் பதிலை இப்போ சொல்லி பேர்ந்து கொஞ்சம் விரிவாக செல்வோம். அடிப்படை கருத்து என்னவென்றால், நான் எனது என்ற இந்த ரெண்டையும் விடுவதுதான் எங்களுடைய பதி ஞானத்தை நோக்கி செல்வதன் நோக்கம். அது விடுபடும் போது நாங்கள் இதிலிருந்து வெளிவருவோம். அதற்கு காலம் உண்டு, புறப்புகளும் உண்டு. ஆகவே அது ஒரு இறுதிப்பது. ஆகவே நாங்கள் இந்த மன அழுத்தங்களுக்கு நாங்கள் உள்ளாவதற்குரிய காரணம் இந்த நான் எனது என்பதுதான் இறுதி கருத்தாக இருந்தாலும் அதுதான் மூல கருத்தும் ஆகும். ஆகவே நாங்கள் நான் எனது என்ற விடயத்தை எங்களிடமிருந்து சிறிது சிறிதாக எடுக்க முற்படாவிட்டால் இந்த மன அழுத்தங்களிலிருந்து நாங்கள் தப்ப முடியாது. ஏன்? நாங்கள் எல்லாவற்றையும் நான் செய்கின்றேன், இது எனது என்று நினைப்பில் செய்து கொண்டிருப்பதால் தான் இந்த மன அழுத்தமே. அது குடும்பத்திலேயும் இருக்கலாம், உலகத்திலேயும் இருக்கலாம், தொழில்களிலேயும் இருக்கலாம், ஆன்மீகத்திலேயும் இருக்கலாம். எல்லா இடத்திற்கும் அதுதான் காரணம், அதான் சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து. அதை கருத்தை நாங்கள் அறிவு திறனளவில் படித்துவிட்டு அதை நாங்கள் உபயோகப்படுத்தாவிட்டால் இந்த சூழ்நிலையில் நாங்கள் இருக்கத்தான் வேண்டும். இருப்பினும் நாங்கள் இந்த அடியார்கள் கூட்டத்தில் இருப்பதும் இந்த சாதனைகளை தொடர்ந்து செய்வதாலும் இவற்றை சிறிது சிறிதாக குறைத்து கொண்டு வரலாம். அதைத்தான் செய்கின்றோம், அதைத்தான் எதிர்பார்க்கின்றோம். இது எங்களுடைய பதிஞானத்திற்கு மாத்திரம் அல்ல, எங்களுடைய வாழ்க்கையை வாழ்வதற்கும் தான் இந்த அடிப்படை தத்துவம் சைவ சித்தாந்தத்தில் இருந்து. ஆகவே இந்த அன்பருக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அடியார்களுக்கும் நாங்கள் சைவ சித்தாந்தத்தின் இந்த அடிப்படை கருத்திலிருந்து பார்ப்போமாக இருந்தால் இதுதான் மூல கருத்து. இதை கொஞ்சம் சற்று விரிவாக பார்ப்போமாக இருந்தால், இந்த நான் எனதிலிருந்து விடுபடுவது என்பது என்னவென்றால், எங்களுடைய உடலை எங்களுக்கு தந்ததும் நாங்கள் எங்களுடைய ஆன்மாவின் வினைகளை மூன்று நிலைகளில் வைத்து, சஞ்சிதம், பிராப்தம், ஆகாமியம் என்ற நிலைகளில் வைத்து எங்களுக்கு தந்ததும், அந்த வினையை அனுபவித்து அந்த அனுபவத்தை எடுத்து இறுதியாக இந்த நான் எனது என்ற நிலையை வென்று பதிஞானத்தை அடைய வேண்டும் என்பதும் நடத்தப்பெறுவது இறைவனால். தந்தவனும் அவனே, செயல்படுத்துபவனும் அவனே தான். அடுத்த மூல கருத்து சைவ சித்தாந்தத்தில் இருந்து காட்டும் உபகாரம் காணும் உபகாரம் என்று சொல்வார்கள் சைவ சித்தாந்தத்தில். அதை காட்டியதும் அவனே, அதை எங்களுடன் இருந்து காண்பவனும் அவனே. அதாவது இந்த வினைகளை தந்ததும் அவனே, நாங்கள் அனுபவிக்கும் போது எங்களுக்குள்ளிருந்து அதை பார்த்து கொண்டிருப்பதும் அவனே. ஆகவே தந்தவனிடம் கொடுத்து விட்டோம் என்றால் அறுவாசி தப்பியெல்லாம் என்பது உண்மை. ஆனால் அந்த மனம் எங்களுக்கு வராது. ஏனென்றால் எல்லாம் நாங்களே, எல்லாம் எனதே. ஆகவே இந்த மன அழுத்தம் என்பது மூலக்கருத்து இதுதான். சைவ சித்தாந்தம் சொல்வதுமாக இருந்தாலும் சரி, சத்குரு கிரியா பாபாஜியின் கிரியா யோக புத்தகத்தில் கொடுக்கப்பட்ட கருத்துக்களாக இருந்தாலும் சரி, அது சைவ சித்தாந்தத்தில் இருந்து வந்தபடியால் இப்போது நாங்கள் அதை அறிந்தபடியால் நாங்கள் ரெண்டையும் வேறுபடுத்தி கதைத்து கொண்டு போனாலும் இரண்டும் ஒன்றே. ஆகவே நாங்கள் இதிலிருந்து விடுபடுவதற்கு, இதிலிருந்து முழுமையாக விடுபடாமல் இருக்கின்றோம் என்று எங்களுக்கு அது ஒரு 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 கேள்வியாக எழும்போது அதற்குரிய மற்றைய காரணம் என்னென்றால், நாங்கள் எதை செய்யும் போதும் முக்கரணங்களால் செய்ய வேண்டும் என்று சைவ சித்தாந்தம் சொல்கின்றது. மனம், மொழி, மெய். ஆகவே நாங்கள் அந்த செய்ய வேண்டியதை முக்கரணங்களாலும் செய்ய வேண்டும் என்ற கோட்பாட்டை அறிந்திருக்கின்றோம். முடிந்தளவு ஆன்மீகத்தில் அதை செய்ய பார்க்கின்றோம். அதாவது சாதனையில் மனதாலும் உடலாலும் மொழியாலும், அதாவது வாக்காலும் நாங்கள் எங்களுடைய சாதனையை அந்த சாதனை நேரத்தில் செய்ய முற்படுகின்றோம். ஏனென்றால் அந்த வழிமுறையை நாங்கள் கிரியா யோகத்தில் பின்பற்ற வேண்டும், சைவ சித்தாந்தத்திலும் பின்பற்ற வேண்டும். ஆனால் அதை வாழ்நாள் வாழ்க்கை முழுக்க ஒரு நாளைக்கு 24 மணி நேரமும் அந்த மூன்றையும் சேர்த்து எல்லா விடயத்திலையும் அவதானித்து செய்வது என்பது மிகவும் குறைவு. அதுதான் இந்த மன அழுத்தங்கள் திரும்ப 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 எங்களுக்கு தொல்லை கொடுக்கின்றன. ஏனென்றால் நாங்கள் மனதால் நினைத்து விட்டோம் இதை செய்வதில்லை என்று, மனதால் மாத்திரம் நினைத்து விட்டுட்டு செயலாலும் வாக்காலும் செய்து கொண்டிருந்தால் அது முழுமையான செயல் அல்ல, ஆனால் அது இயல்பானது. அதுதான் இந்த உலகியல் வாழ்க்கை. ஆகவே எந்த விடயத்தை நீங்கள் நல்லது செய்தாலும் அதை மூன்று கரணங்களுக்குள்ளேயும் கொண்டு வந்தால்தான் அது முழுமை அடைகின்றது என்று சைவ சித்தாந்த பேராசிரியர் சைவ சித்தாந்தத்திலிருந்து இந்த அடிப்படை கருத்தை சொல்லி தந்திருக்கின்றார். ஆகவே இது நான் சொல்லவில்லை, சைவ சித்தாந்தத்திலிருந்து வந்த அடிப்படை கருத்துக்களை பாபாஜியின் கிரியா யோகத்தின் அடிப்படை கருத்துக்களுடன் வைத்து பேசுகின்றேன். ஆகவே செய்யும் செயல்களை முக்கரணங்களாலும் செய்ய வேண்டும் என்று சொன்னதை நாங்கள் சாதனையில் மாத்திரம் செய்து கொண்டிருப்பது இருப்பதால் நாங்கள் முழுமை வெற்றி பெற்றுவிட முடியாது. அது வாழ்க்கையிலும் முழுமையாக பயன்படுத்த வேண்டும். அதனால்தான் இந்த கிரியா யோகம் சைவ சித்தாந்த சிவயோகத்திலிருந்து வந்த கிரியா யோகம் அந்த அடிப்படை கருத்திலிருந்து இந்த உலகியலில் வாழ்ந்து கொண்டே நாங்கள் இந்த கிரியா யோகத்தில் மேலே வந்து பதிஞானத்தை நோக்கி செல்ல வேண்டும் என்று பாபாஜி வலியுறுத்துகின்றார். ஏனென்றால் உலகியல் வாழ்க்கையும் தேவையானது. ஆகவே இந்த ரெண்டு நிலையிலும் இருந்து வாழ்வது எப்படி என்பதுதான் இந்த அற்புதமான கிரியா யோகம் என்று எல்லோருக்கும் தெரியும். அதேபோல் சைவ சித்தாந்தத்திலும் அடிப்படையாக சொல்லப்பட்ட விடயமே சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்கள் மூலம் வாழ்க்கையை வாழ்வதற்குத்தான் முதலாவதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த வாழ்க்கையை சரியான முறையில் வாழ்ந்து கொண்டு போகும்போது முக்கரணங்களாலும் நீங்கள் அந்த இறுதி நிலையான பதிஞானத்தை நோக்கி செல்கின்றீர்கள் என்பதுதான் சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து. ஆகவே இந்த அன்பரின் கேள்விக்கு வருவோமாக இருந்தால், இந்த மன அழுத்தங்கள் குடும்பத்தில் உண்டு, குடும்ப அங்கத்தவர்கள் எல்லோருக்கும் உண்டு, ஒவ்வொரு நிலையில் உண்டு என்று சொல்லும்போது இந்த மூன்று கரணங்களும் ஒரு பெரிய இடத்தை எடுக்கின்றன. ஆகவே செயலில் மாத்திரம் அதை காட்டி மனதிலும் சொல்லிலும் வைத்திருந்தால் அதை முழுமையாக வெல்ல முடியாது. அந்த அழுத்தம் திரும்ப திரும்ப வந்து போகும். ஆகவே ஒவ்வொரு விடயத்தை நீங்கள் செய்யும் போது இந்த முக்கரணத்தையும் நீங்கள் ஒழுங்குபடுத்த வேண்டும். அந்த விடயங்களுக்கு அது உடனடியாக வரப்போவது அல்ல. ஒரு கரணத்தை தான் நீங்கள் ஒரு முறை வெல்லலாம், ஆனால் அதனுடைய பலன் உங்களுக்கு தெரியும். 2 மாதம் சென்றவுடன் அதே மன அழுத்தம் உங்களுக்கு ஏற்படும். அப்போது சிந்தனை செய்து பார்த்தால், ஓகே, நான் சொல்லளவில் தான் அன்று செய்தேன், ஆனால் செயலளவிலோ மன அளவிலோ கொண்டு வரவில்லை. இனிமேல் இனி அந்த பிரச்சனை வரும்போது அழுத்தம் அடுத்த நிலைக்கு கொண்டு வந்து அதில் தீர்வை காணுவோம். பேருந்து இன்னொரு முறை வரும்போது எதை தவற விட்டமோ அந்த செயலில் மூன்றாவது முறையையும் கொண்டு நீங்கள் அதை சரி செய்யும் போது அதுக்கு அடுத்த முறை அது வராது என்பதை கண்டு நீங்களே ஓ நாங்களோ நானும் சேர்ந்து வியந்து போகலாம். இதுதான் உண்மை. ஆகவே நான் சொல்லளவில் சொல்லிவிட்டேன் தானே, அல்லது மனதளவில் நினைத்து விட்டேன் தானே, அல்லது செயலில் செய்து விட்டேன் தானே என்று ஏதோ ஒரு நிலையில் செய்துவிட்டு நான் முழுமையாக இதிலிருந்து வெளிவந்து விட்டேன் என்று கொண்டு இருக்கும்போது இந்த மன அழுத்தம் திரும்ப வரும்போது நீங்கள் இன்னும் மன உளைச்சலுக்கு ஆளாகின்றீர்கள். ஆகவே வாழ்க்கையில் எந்த விடயத்தையும் மூன்று நிலைகளிலும் சரி செய்யும் வரையும் இது தொடர்ச்சியாக நடைபெறும். இது வாழ்க்கை முறையை வைத்து இந்த அன்பருடைய கேள்விக்கு பதில் சொல்கின்றேன். இதே போல்தான் எங்களுடைய சாதனைகளும் என்பது தெரியும். ஆனால் சாதனை நாங்கள் செய்வது ஒரு சிறிய நேரம், ஒரு நாளின் ஒரு சிறிய நேரத்துக்கு செய்வதால் 30 நிமிடம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதை நாங்கள் பெரும்பாலும் கூடுதலாக முக்கரணங்களிலும் வெல்லுகின்றோம். ஆனால் மீதியாக இருக்கும் 23.5 மணி நேரமும் அதை நாங்கள் வெல்லவில்லை. அதுதான் வாழ்க்கை. ஆகவே இந்த அன்பருடைய கேள்விக்கு இந்த வகையில் சைவ சித்தாந்த அடிப்படை கருத்திலிருந்தும் பாபாஜியின் கிரியா யோகத்தின் கருத்திலிருந்தும் அதை ஒரு பதிலாக இன்று கொடுக்கின்றேன். அடுத்த கேள்வி அது இன்னொரு அன்பரிடம் இருந்து வந்திருக்கின்றது. ஐயா, பாபாஜியின் 4 தாரகை மந்திரங்கள் என்று சொல்வீர்கள் அடிக்கடி சத்சங்கத்தில், அல்லது 4 வழிகள் என்று சொல்வீர்கள், அன்பு, தொண்டு, பக்தி, சரணாகதி. இதில் அந்த அன்பு கூடி அருளாகி தொண்டாகி, அந்த தொண்டும் மேல்நிலைக்கு அருள் மூலம் சென்று, அதனால் பக்தி வந்து அதன் மூலம் பாபாஜியின் சரணாகதியை நோக்கி போகின்றோம். இந்த 4 படிநிலைகளிலும் ஒவ்வொரு விடயத்திலும் நாங்கள் செயல்படுகின்றோம் என்பது விளங்கி இருக்கின்றது. அதை அடைய முற்படுகின்றோம். இருப்பினும் இந்த அன்பு தொண்டு ரெண்டாலும் வந்து அடுத்தது பக்தி, அடுத்தது சரணாகதி என்று பாபாஜி வரையறுத்திருக்கின்றார். இதை சைவ சித்தாந்தத்தில் எந்த முறையில் நீங்கள் ஒப்பீடு செய்வீர்கள் கருத்தைத்தான் நான் கேட்கின்றேன். ஏனென்றால் பலவற்றை இப்போது சொல்லிக்கொண்டு போகின்றீர்கள். சைவ சித்தாந்தத்துக்கும் கிரியா யோகத்திற்கும் அடிப்படையில் 2 ஒன்றே என்பதை, இந்த 4 வழிகளிலும் சைவ சித்தாந்தம் எங்கு செயல்படுகின்றது என்பதை சிறிது கூற முடியுமா என்று. இந்த கேள்வி வந்தவுடன் நானே சிறிது பயந்து விட்டேன். இது என்னடா, இவற்றை எல்லாவற்றையும் சைவ சித்தாந்தத்திலிருந்து வந்தது என்று சொல்வது சுலபம், இதற்கு ஆதாரமாக சைவ சித்தாந்த அடிப்படை கருத்திலிருந்து எப்படி இவற்றை கொடுக்கலாம், சொல்லளவில் சொல்லாமல் விரிவாக பதில் கொடுப்பது எப்படி என்று சிந்தித்த வேளையில் அதற்குரிய பதிலும் கிடைத்திருக்கின்றது பாபாஜி அருளால். அதை எப்படி நான் ஒப்பீடு செய்கின்றேன் என்றால், சைவ சித்தாந்தத்தில் 4 படிமுறைகள் மிகவும் முக்கியமான படிமுறைகள் உண்டு. அவை சரியை, கிரியை, யோகம், ஞானம். இந்த 4 படிமுறைகளிலும் 4 சமயக்குரவர்கள் வாழ்ந்து பதிஞானம் பெற்றிருக்கின்றார்கள். அவர்களுடைய உடலில் அந்த நிலையில், இறுதி நிலையில். இதில் என்ன ஒரு அற்புதமான விடயம் என்றால், ஞான சம்பந்தரும் மணிவாசகரும் பரம்பொருளை எப்படி அவர்கள் அணுகினார்கள் என்றால், எங்களுடைய அம்மா அப்பா என்ற முறையில் அணுகினார்கள் என்று சைவ சித்தாந்தத்தில் இவர் இந்த அருளாளர்கள் இருவருடைய நிலைகளிலும் கூறப்பட்டிருக்கின்றது. அதாவது 2 பேரும் அணுகின முறை ஒன்று அந்த பக்தியை, ஆனால் ஒவ்வொரு நிலைகளில் அணுகினார்கள் என்பது இந்த 2 சமயக்குரவர்கள் வாழ்க்கையில் உண்டு. அதாவது திருஞான சம்பந்தர் தான் குழந்தையாக இருக்கிற நிலையில் தனக்கு ஒரு நிலை வரும்போது, அந்த கதைக்கு நான் செல்லவில்லை, அவர் அந்த பயந்த நிலையில் தகப்பன் தண்ணீரில் மூழ்கி குளித்து கொண்டிருக்கும் போது தகப்பனை காணவில்லை என்ற நிலையில் அம்மையே அப்பனே என்று கூப்பிடும் போது சிவனும் பார்வதியும் தோன்றி பார்வதி அந்த குழந்தைக்கு பால் ஊட்டினாள். அது சும்மா பால் ஊட்டல் அல்ல, ஞானப்பால். இருப்பினும் அந்த குழந்தை அந்த இறைவன் பரம்பொருளை அம்மா அப்பா என்று நினைத்து அழைத்தார். அது அவருடைய பக்தி நிலை. இப்போது பக்தியை பற்றித்தான் இங்கு பேசுகின்றோம். அதே நேரம் மணிவாசக பெருமான் அவர்தான் எல்லாம் என்று சுருங்க சொன்னாலும், அவரை தாய் தகப்பன் என்ற முறையில் வைத்து தன்னுடைய பக்தியை தன்னை அடியேனாக ஞாயிற் கடைய கிடையாய் கிடந்த அடியேனிற்கென்று சொல்லும் அளவிற்கு தன்னை தாழ்த்தி அவர்களை பெற்றோர் ஸ்தானத்தில் வைத்து அந்த நிலையை பக்தியாக வெளிப்படுத்தினார். இது சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது. சுந்தரர் பெருமானை கொண்டு வந்தீர்கள் என்றால் இறைவனை தோழனாக வைத்து நண்பராக வைத்து தன்னுடைய பக்தியை செலுத்தினார். அப்பர் சுவாமிகளை இங்கு கொண்டு வந்தால் தன்னுடைய தொண்டு மூலம் அந்த இறைவனுக்கு தான் தொண்டு செய்வது மூலம் அந்த அப்பர் சுவாமி அவரை ஒரு ஆண்டானாகவும் அதாவது கடவுளாகவும் தன்னை ஒரு அடிமையாகவும் வைத்து அந்த தொண்டினை செய்து அந்த இறைவனை பிடித்தார் பக்தியில். ஆனால் இந்த கிரியா யோகத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இந்த நான்கு சமய குரவர்களின் வாழ்க்கையில் அவர் இறைவன் இறை பக்தியை அவர்கள் எப்படி அணுகினார்கள் என்று பார்க்கும்போது ஒன்று அப்பா அம்மாவாகவும் இன்னொருவர் தோழனாகவும் இன்னொருவர் அவரை ஆண்டான் என்று சொல்லப்படும் கடவுளாகவும் நினைத்து இந்த நிலையை எடுத்தார்கள். அந்த வழிமுறைகளில் பாபாஜி கிரியா யோகத்தில் என்னத்தை செய்தார்? இந்த மூன்றையும் சேர்த்து ஒன்றாக்கி அன்பு தொண்டு பக்தி சரணாகதி வழியில் முறையில் தன்னை நீங்கள் தந்தையாகவும் தாயாகவும் நண்பராகவும் இந்த மூன்று பேரும் செய்த முறைப்படி தன்னை ஒரு சத்குருவாகவும் கருதி தன் வழி வாருங்கள் என்று அழைத்தார். ஆகவேதான் இந்த கிரியா யோகம் முழுக்க முழுக்க சைவ சித்தாந்த சிவயோகத்திலிருந்து வந்த யோகம் என்று யோகி ராமையா அவர்கள் பாபாஜியின் அருளினால் கிடைத்த வாக்கை எங்களுக்கு தந்தது முழுக்க 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 உண்மையாக தெரிகின்றது போக போக. அதுக்கு பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும் நன்றி. ஆனால் அதுதான் உண்மை. அதைவிட இன்னொரு சிறந்த உண்மை சைவ சித்தாந்த உண்டு. பக்தி நிலையில் மூன்று நிலையைத்தான் நாங்கள் பார்த்திருக்கின்றோம், தாய் தகப்பன் தோழன் ஆண்டவன். இன்னொரு நிலை இருக்கின்றது, ஒருவர் சைவ சித்தாந்தத்தில் கூறப்பட்டது, அது இறைவனை குழந்தையாகவும் தன்னை தாயாகவும் வைத்து அணுகி இருக்கின்றார் பக்தி முறையில். அவர் வேறு யாரும் அல்ல, கண்ணப்பன். அந்த நிலையை அது உச்சக்கட்ட நிலை. அதை சைவ சித்தாந்தத்திலும் சரி அருளாளர்களும் சரி அந்த அன்பிற்கு ஒருவரையும் ஒப்புவிக்க இயலாதென்று பல பாடல்கள் மூலம் பல அருளாளர்கள் வியம்பி இருக்கின்றார்கள். அது உச்சக்கட்ட நிலை. நினைத்து பாருங்கள், இறைவனை குழந்தையாகவும் தன்னை தாயாகவும் வைத்ததால் தான் தன்னுடைய கண்ணையே பிடுங்கி இறைவனுக்கு ரத்தம் வரும் இடத்தில் அப்பினார் கண்ணப்பன். அந்த கதைக்கு நான் செல்லவில்லை, அது உச்சக்கட்ட பக்தி. ஆகவே பக்திகளில் இந்த நான்கு வழிகளில் வரும்போது சரியை கிரியை யோகம் ஞானத்தில் அந்த மூன்று நிலைகளிலும் அவர்கள் தங்களுடைய பக்தியை இறைவனுக்கு செலுத்தி தங்களுடைய பதிஞானத்தை அடைந்திருக்கின்றார்கள். அந்த மூன்று நிலைகளையும் ஒருமித்து கிரியா யோகத்தில் சத்குரு கிரியா பாபாஜி அவர்கள் எங்களுக்கு அதை வரையிட்டு தந்திருக்கின்றார்கள். மூன்றையும் சேர்த்து கிரியா யோகத்தில் சேர்த்து செய்வது, அதுக்கு மேலாக ஒன்று மாத்திரம் பாபாஜியின் கிரியா யோகத்தில் இணைக்கப்படவில்லை. ஏனென்றால் அது உச்சக்கட்ட பக்தி, அதுதான் கண்ணப்பனின் பக்தி என்று சொல்லி இந்த அன்பர் கேட்ட கேள்விக்கு என்ன மாதிரி அதை நாங்கள் சைவ சித்தாந்த அடிப்படை கருத்திலிருந்து தான் இவையெல்லாம் கிடைத்தது என்பதை ஒருமுறை பார்க்கக்கூடியதாக இருந்தது. அதற்கு எங்களுடைய சைவ சித்தாந்த பேராசிரியர்களுக்கு நன்றி. சத்குரு பாபாஜி பரம்பொருளுக்கு நன்றி சொல்லி இந்த கேள்வி பதில்களை இத்துடன் முடித்து இப்போது இணைப்பில் கார்த்திகேயன் ஐயா இருக்கிறார்கள். இன்று இறைவன் ஐயா வர முடியாத சூழ்நிலை. ஆகவே கார்த்திகேயன் ஐயாவினுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம். கார்த்திகேயன் ஐயா, உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம். ஓம் கிரியா பாபாஜி நமோ.
ஓம் சிவாய நம.
ஓம் சிவாய நம.
இன்றைய சத்சங்கம் ஒரு ஆனந்தமான சத்சங்கமாக என்னுடைய உள் உணர்வுக்கு தோன்றிய ஒரு விஷயமாக பொருந்திருச்சு. பல நாள் நான் உங்களுடைய சத்சங்கத்தை கேட்டிருந்தாலும் இன்றைய சத்சங்கம் ஒரு ரொம்ப ஒரு ஆனந்தமான ஒரு சத்சங்கம். ஏன்னு கேட்டீங்கன்னா, கேட்ட கேள்விக்கு மேல கிடைச்ச பதில்ன்ற மாதிரி ஒரு விஷயத்தை எனக்கு உள்ளுணர்வு ஏற்பட்டுச்சு. இதுதான் உண்மை. இந்த மன அழுத்தம் என்பது பிறர்கிட்டேந்து வருதுன்றத நம்ம எடுத்துக்கிட்டே இருந்தோம் பலகாலம். இந்த மன அழுத்தத்துக்கு முழுமையான காரணமே நாம என்றது சைவ சித்தாந்தம் அழகா நமக்கு வரையறுக்கப்பட்டு. காரணம் என்னன்னா, நம்மளை யாரும் தெரிஞ்சுக்காதே நம்மளை கஷ்டப்படுத்திட்டு இருந்திருக்கோம். என்னையும் உள்பட தான் சொல்றேன், என் உள்பட சொல்றேன். நானும் 25 வருஷம் இந்த கிரியா யோகத்துல இருக்கிறேன். இதுல 5 ஆண்டு காலம் தான் சைவ சித்தாந்த தொடர்புல இருக்கிறேன். அதுல 3 ஆண்டு காலம் தான் என்ன சைவ சித்தாந்தம் பெரிய மாற்றத்துக்கு உட்படுத்துது. சைவ சித்தாந்தம்ன்றது வேற ஒண்ணும் கிடையாது, நம்ம கிரியா யோகத்தினுடைய மூலப்பொருள் அவ்வளவுதான். இது அது சேர்ந்த பிறகு அது ஒரு பெரிய ஒரு பரம்பொருளினுடைய முழுமையான ஒரு விஷயம் நமக்கு கிடைச்சிருக்கு. இது பாபாஜியால கிடைச்சிருக்கு. அதுதான் பெரிய போற்றக்கூடிய விஷயம். அந்த வகையில நம்ம வந்து ரொம்ப நல்லா நீங்க வந்து சிந்திச்சு பாருங்க. இந்த இந்த வாழ்க்கையை பத்தி நீங்க சிந்திச்சு பார்த்தீங்கன்னா, சைவ சித்தாந்தத்துல கொடுக்கக்கூடிய கருத்துக்கள் அத்தனையுமே நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப அவசியமா இருக்கும். அதுவும் வாழ்க்கைக்கு அவசியம்ன்றதை விட யோகத்துக்கு ரொம்ப அவசியம். நான் வாழ்க்கைக்கு அவசியம்ன்றது கூட அப்படி இப்படி இப்படி பல இடத்துக்கு போவோம், பல நிகழ்ச்சி பார்க்கப்போம், அப்படி போவோம், இப்படி வருவாங்க, அறியாமையில இருப்பாங்க. நாம வந்து கிரியா யோகம் பயில்றவங்க சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்களை வச்சு நம்மளுடைய ஆன்மீக முன்னேற்றத்துக்கும் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்துக்கும் நம்மளை சரிப்படுத்திக்கிறதுக்கும் இது ரொம்ப அவசியமான ஒரு உண்மை. இது எல்லாரும் கடைபிடிக்கணும். நம்ம செய்யற பயிற்சி வந்து சூட்சுமத்துல நடக்கக்கூடியது. ஸ்தூலத்துல சார் சொன்ன மாதிரி 23 மணி நேரம் நம்ம உறங்கிட்டு இருந்தாலும் கனவு நிலையிலயும் அவதிப்படுறோம், விழிப்பு நிலையிலயும் அவதிப்படுறோம். காரணம் என்னன்னா, நம்மளுடைய வினையும் அதுல உண்டு. நம்ம வினைய தெரிஞ்சு நம்ம சரிப்படுத்துறதுக்கு தான் இந்த சைவ சித்தாந்தம் அந்த உத்திகளை நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்படி கொடுக்கக்குள்ள நம்மளுடைய வாழ்க்கை வந்து சிறக்கும். வேற ஒண்ணும் இல்ல, வினையை நம்ம அனுபவிச்சுதான் ஆகணும். அதுல எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது, தப்பவும் முடியாது. வினைய செய்யாம இருப்போம், வினையில இருந்து நம்ம தப்பிச்சுப்போம். அதுக்கு இறைவனுடைய கருணை வந்து நமக்கு கிடைக்குது குருநாதர் மூலியமா. அந்த வகையில தான் இந்த சத்சங்கம் ரொம்ப அருமையா நாலு வரையும் சொல்லி இந்த கேட்ட கேள்விக்கும் பதில் கொடுத்து ரொம்ப அருமையா அமைஞ்சிருக்கு. என்னுடைய எண்ணங்கள்லாம் என்னன்னா, இன்னும் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அமைச்சு பாபாஜி கொடுக்கணும். ஏன்னா அவரு கொடுக்காத நம்ம எதுவும் செய்ய முடியாது. நல்லா எனக்கு நல்லா எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். கேட்கறவங்களா இருந்தாலும் சரி, அதை சொல்றவங்களா இருந்தாலும் சரி, அவருடைய கருணை இருந்தால் மட்டும்தான் நமக்கு சரியான முறையில சரியான வழிமுறையில அது கிடைக்கும். அந்த வகையில கிடைச்சிக்கிட்டு இருக்கு. இன்னும் கிடைக்க பாபாஜியை பிரார்த்தனை பண்ணுவோமாக. ஓம் கிரிய பாபாஜி நமோ, ஓம் சிவாய நம.
ஓம் கிரிய பாபாஜி நமோம், ஓம் சிவாய நம. நன்றி கார்த்திகேயன் ஐயா, அதை அருமையாக தொகுத்து அற்புதமாக அதை கொடுத்தீர்கள். இனிமேல் அதிக ஓமான முறையில், ஓமானமாக அமையாவிட்டாலும் அதை அற்புதமாக தொகுத்து கொடுத்தீர்கள். அந்த இடத்தில் நீங்கள் அந்த வினை என்பதையும் கொண்டு வந்திருக்கின்றீர்கள். அதுவும் மிகவும் முக்கியமானது. அந்த நோக்கில் நாங்கள் பல முறை இந்த வினைகளை வைத்தே நாங்கள் அதனால் தான் இவ்வளவு அல்லலும் படுகின்றோம் என்று பார்த்தபடியால் நான் அந்த வினையை இன்று அதற்குரிய பதிலுக்குள் கொண்டு வரவில்லை. பாபாஜியாக உங்கள் மூலமாக அந்த வினை என்ற சொல்லை அதற்குள் கொண்டு வந்திருக்கின்றார். ஆனால் இதற்காக தான் இந்த வினை என்றதை நீங்கள் கொண்டு வந்தபடியால் இன்னும் 2 விடயங்களை அதில் சேர்த்து விடுவோம். அதாவது நாங்கள் விதித்த வினையை, அதாவது எங்களுக்கு ஆகாமியம் பிராப்த வினை நாங்கள் கொண்டு வந்து அனுபவிக்கும் போது அந்த வினையை நாங்கள் செய்யாமல் விட்டால் கூட எங்களுக்கு மன அழுத்தம் கூட போகும் நிச்சயமாக. ஏனென்றால் தந்ததை தந்த இடத்தில் செய்தால் மன அழுத்தங்கள் குறையும் என்பது சாதாரணமாக உங்களுக்கு விளங்க வேண்டும். உலகியல் வாழ்க்கையில் இந்த மன அழுத்தத்துக்குரிய இன்னொரு காரணமும் என்னென்றால் அந்த வினை வழியில் வைத்து ஆராய்ந்து விடுவோம். இன்று நாங்கள் செய்ய வேண்டியதை இன்று செய்யாமல் விட்டு விட்டோம் என்றால் நாளை எங்களுக்கு மன அழுத்தம். அதே நேரம் நாளை செய்ய வேண்டியதை இன்று செய்யாமல் விட்டு விட்டாலும் அதை பற்றி பிரச்சனை அல்ல. அதை சிலர் முன்கூட்டியே பல விடயங்களை செய்வார்கள் வாழ்க்கையில், அது நல்லது. ஆனால் அதனால் மன அழுத்தம் நிச்சயமாக வராது, சிந்தித்து பாருங்கள். ஆனால் இன்று செய்ய வேண்டியதை இன்று செய்யாமல் விட்டால் அதில் மன அழுத்தம். அதற்காகத்தான் அருளாளர்கள் எல்லோரும் நிகழ்காலத்தில் வாழ வேண்டும் என்று வலியுறுத்துகின்றார்கள். ஆகவே இந்த மன அழுத்தத்தில் வைத்து கார்த்திகேயன் ஐயா அந்த வினை என்றதை கொண்டு வந்தபடியால் அதையும் கொஞ்சம் சிந்தித்து விடுவோம் என்பதற்காகத்தான் இந்த விடயத்தை நான் இப்போது கொண்டு வருகின்றேன். அது மாத்திரமல்ல, அதற்கு பேராசிரியர் ஒரு உபமானம் சொல்லுவார். இந்த வினைகளை பற்றி கலைக்கும் போது ஒரு கால் இயலாதவர் ஒரு ரோட்டில் நடந்து போகின்றார். அந்த நேரம் ஒரு நாய் ஒன்று அவரை துரத்துகின்றது. அந்த நேரம் அந்த கால் இயலாதவரை அந்த நாயிடம் இருந்து காப்பாற்றுவதற்கு அந்த நாயை நாங்கள் விரட்டுகின்றோம் ஓ தாக்குகின்றோம். நினைத்து பாருங்கள், ரெண்டும் வினைதான். நீங்கள் அந்த நாயாகிய ஆன்மாவை துன்புறுத்தக்கூடாது என்று நீங்கள் பார்க்காமல் போனாலும் அது வினை. ஏனென்றால் அது சம்பந்தப்பட்டிருப்பவர் கால் இயலாத ஊனமுடையவர், அவரால் அதை செய்ய முடியாது, அவருக்காக யாராவது தான் செய்ய வேண்டும். ஆனால் நீங்கள் அதை செய்து விட்டீர்கள் என்றாலும் அது செய்து முடிந்து நீங்கள் வீட்டை போகும் போது நீங்கள் அந்த வினையை பற்றியே சிந்தித்து மன அழுத்தத்துக்குள் ஆளாகின்றீர்கள். நீங்கள் செய்தது நல்லதொரு விடயம், ஆனால் அந்த நாயை பொறுத்த வரையில் நீங்கள் செய்தது பாவம். ஆகவே இதை பேராசிரியர் அந்த ஓமானத்திற்கு பல காலத்துக்கு முதல் சொல்லி இருக்கின்றார். நான் கேட்ட ஒரு விடயத்தில் இதுதான், இந்த வினை எங்களை எப்படி ஆக்கிரமிக்கின்றது. காத்திசேர் சொன்னதை இங்கு நினைவு கூறுகின்றேன், செய்தாலும் பாவம் செய்யாவிட்டாலும் பாவம். ஆனால் நாங்கள் ரெண்டு நிலையையும் எடுத்துத்தான் பார்க்க வேண்டும், அதிலிருந்து விலத்தியோடவும் முடியாது. இதுதான் எங்களுடைய நிலை. ஆகவே எதை செய்தாலும் இறுதி முடிவு, முடிந்த முடிவு எல்லாம் பரம்பொருளினால்தான் நடக்கின்றது. அதற்கு நாங்கள் காரணகர்த்தா இல்லை என்பதை முக்கரணத்தாலும் செய்துவிட்டோம் என்றால் இவற்றிலிருந்து தப்பித்து கொள்ளலாம். நன்றி பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓம் கிரியா பாபாஜி நம ஓம். ஓம் சிவாய நம.